கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 20 அத்தியாயம். இளைய பிராட்டியின் உள்ளம். அருண்மொழியும் இளைய பிராட்டியும் பேசிக் கொண்டிருந்த இடத்துக்கு அருகே இருந்து விம்மல் ஒளி கேட்டவுடன் இருவரும் ஒரு கணம் பேச்சை நிறுத்திவிட்டு மல்லிகை புதர் அருகே சென்றனர். அங்கே பெரிய பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்ணீர் விட்டு அழுதிருக்க வேண்டும். அதன் பிரதிபலிப்பாக விம்மல் எழவும் அவள் அங்கிருந்து புறப்பட எத்தனைத்தாள். தன்னை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற பயம் அவள் உள்ளத்தை எழுந்தது. அருண்மொழியும் குந்தவையும் அங்கு வருவதை கண்டவுடன் அவள் உடல் நடுங்கியது. குந்தவையும் அருண்மொழியும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அருண்மொழியின் விழி தன் சகோதரியை நோக்கி ஏதோ சமிஞ்சை செய்தது. இளைய பிராட்டியும் விழியாலேயே ஏதோ பேசியிருக்க வேண்டும். அருண்மொழி ஏதும் அறியாதவர் போல் அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றார். ஓரடி எடுத்து வைத்து புறப்பட முயன்ற பஞ்சவன் மாதேவியின் கரத்தை மெல்ல பிடித்து,
மாதேவி, எங்கே வந்தாய்? ஏன் உடனே திரும்புகின்றாய்? உன்னோடு வந்த தோழியர் எங்கே என்றாள் பிராட்டி.
பஞ்சவன் மாதேவியின் நாக்கு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது. அவள் இதயம் படபடத்தது. செய்யத்தகாத ஒன்றை செய்துவிட்டது போன்ற அச்ச உணர்ச்சி உடல் எங்கும் பரவி நடுங்க செய்தது.
பயப்படாதே மாதேவி, உன் உடலுக்கு என்ன? தந்தையின் நிலை எவ்வாறு உள்ளது
என்று பரிவு கலந்த குரலில் கேட்டாள். ஆஹா, இளைய பிராட்டியை பற்றி எல்லோரும் கூறுவது சரிதான். பெருந்தன்மை வாய்ந்தவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், இன்சொல் உடையவர்கள். அவர்கள் அருகே நிற்பதே புத்துணர்வை அளிக்கிறது. அவர்களோடு பழகினால் அதைவிட பெரும் பேர் வேறுண்டா? இப்போது குந்தவை, நானே நீ தங்கியிருக்கும் மாளிகைக்கு வரவேண்டும் என்று எண்ணினேன். இப்போதே சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. வழியில் ஏதோ விபத்து ஏற்பட்டதாமே, அதனால் உனக்கு ஒன்றும் நேரவில்லையே என்று கேட்டாள். அவள் பார்வை பஞ்சவன் மாதேவியின் இதயத்தை ஊடுருவலாயிற்று. விபத்து அப்பொழுதுதான் பஞ்சவன் மாதேவியின் நினைவுக்கு வந்தது. வழியில் புழுதி புயல் ஏற்பட்டதும் அதனால் பயணம் சிறிது தாமதப்பட்டதும் அவள் நினைவுக்கு வந்தன.
விபத்தா? அப்படி ஒன்றும் பயப்படும் அளவுக்கு இல்லையே. சிறிது நேரம் சிவிகையை நிறுத்தினர். காற்றின் ஹாஹா என்ற சப்தம் கேட்டது அவ்வளவுதான். அதை கூட நான் மறந்துவிட்டேன். தந்தையை கண்டவுடன் எனக்கு ஏற்பட்ட வருத்தம், மலை போன்ற அவர் கீழே சாய்ந்துவிட்ட வேதனை மற்ற எவற்றையும் மறந்து போகுமாறு செய்துவிட்டன. அதனோடு கூட இப்போது ஒரு இன்ப வேதனை.
பஞ்சவன் மாதேவி துணிந்து பேச தொடங்கிவிட்டாள். இளைய பிராட்டி மிக மிக நல்லவள் என்ற கருத்து அவள் மனத்தில் தோற்றிவிட்டது. சங்கிலி தொடர் போன்ற பேச்சை அறுந்து போகாமல் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். அப்போதுதான் இளைய பிராட்டி தான் விம்மிய காரணத்தை கேட்பாள். மனத்தில் இருப்பதை கூறிவிடலாம். இளைய பிராட்டி அவள் கூறியதை கேட்டதாகவே புலப்படுத்திக் கொள்ளவில்லை.
நான் உடனே பழுவேட்டரையரை போய் பார்க்க வேண்டும்.
உனக்கு அருகிருக்கும் ஒரே ஒரு ஆதரவு அவர்தானே மாதேவி என்றாள் குந்தவை.
இல்லை இல்லை, எனக்கு ஆதரவு இனி நீங்கள்தான். உங்களுடைய அரவணைப்பு இல்லை என்றால் எனக்கு வாழ்வே இல்லை
என்று கூற துடித்தாள் பஞ்சவன் மாதேவி. அவள் கண்களில் நீர் ததும்பியது.
மாதேவி, உன் உள்ளத்து வேதனை எனக்கு தெரியும். உன் தந்தை இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் மகத்தான சேவையையும் நான் அறிவேன். அதற்கு கைமாறாக சோழ நாடு ஏதாவது செய்தாக வேண்டும். கைமாறு கருதாத உழைத்தவர்தான் அவர். என்றாலும் எங்கள் கடமையை செய்தாக வேண்டும். எல்லோரும் பாராட்டும் வகையில் ஏதாவது செய்தாக வேண்டும்.
அதிலும் பெரிய பழுவேட்டரையர் வாரிசான உனக்கு பயன் ஏற்படும்படியாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
இன்னும் என்ன செய்தாக வேண்டும்? தாங்கள் இளவல் என்னை ஏற்பதாக வாக்களித்திருக்கின்றாரே, உறுதிமொழி கூறி இருக்கின்றாரே.
அவரது அருகே அமரும் பேறு பெறுவதை விடவா வேறு பரிசு வேண்டும் என்று கூறிவிட முயன்றாள் பஞ்சவன் மாதேவி. இந்த நெஞ்சு இருக்கிறதே, அது பொல்லாத ஒன்று. நினைப்பதை வெளியிட ஏன் அது தயங்குகிறது? அதனால் முடியவில்லையா? இளைய பிராட்டிக்கு தெரியும் அருண்மொழி அளித்த வாக்கு பற்றி. அதைவிட பெரிதாக வேறு கைமாறு இருக்க முடியுமா? தெரிந்தும் ஏன் இளைய பிராட்டி தெரியாதது போல் பேசுகின்றார்? இன்னும் பெரிய பரிசு வேறு ஏதாவது தர முயலுகின்றாரா? பரிசின் சிகரமான ஒன்று கிடைக்க வருவதையே நாம் மறந்துவிடப் போகின்றோமே. அருண்மொழியின் தர்ம சங்கடமான நிலையையே நாம் மாற்றப் போகின்றோமே. இளைய பிராட்டியார் வேறு என்னதான் பரிசு தரப்போகின்றார்?
மாதேவி, அனாதை என்னும் எண்ணம் உனக்கு என்றுமே வேண்டாம். என் அருகிலேயே நீ இருக்கலாம். உன் இதயத்தில் தோன்றுவதை கூறலாம். எப்போதும் சிரித்த முகத்துடன் இரு.
எத்தனை இடர்வரினும் எதிர்த்து நிற்கும் இதையும் படைத்திரு என்றாள் குந்தவை. பழுவேட்டரையருக்கும் இளைய பிராட்டிக்கும் எப்போதும் மனத்தாங்கள் உண்டு என்றும், ஒருவரை ஒருவர் வென்றுவிட நினைக்கும் மனப்பான்மையோடு இருந்தார்கள் என்றும் நாட்டிலே மக்கள் பேசிக் கொண்டனர். அருண்மொழியின் உரிமை குறித்து ஏற்பட்ட பிணக்கால் இளைய பிராட்டிக்கும் பழுவேட்டரையரை கண்டால் உள்ளூர பிடிக்காது என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் உண்டு. பெரிய பழுவேட்டரையர் இறந்த பிறகு அதே வாதத்தை சிறிய பழுவேட்டரையர் மீது ஏற்றி பேசினர். அதற்கு சாதகமாக வந்தியத்தேவனுக்கு கிடைத்த தண்டனை விவகாரம் சேர்ந்து கொண்டதால் சிறிய பழுவேட்டரையருக்கும் இளைய பிராட்டிக்கும் மனத்தாங்கள் என்ற வதந்தி பலமாக உலவியது. அரண்மனையில் வாழ்வோரில் இருந்து நாட்டின் சாதாரண மக்கள் வரை இதை அறிவர். வந்தியத்தேவனை விடுதலை செய்து சிறிய பழுவேட்டரையர் தன் நல் எண்ணத்தை புலப்படுத்த முயன்றும் கூட பழைய தவறான எண்ணம் மறையவில்லை.
பஞ்சவன் மாதேவி கூட அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். தன்னிடம் இளைய பிராட்டி அன்போடு பழக மாட்டாள் என்று எண்ணினாள். அருண்மொழியை தான் மணக்கும் செயலில் இளைய பிராட்டி குறுக்கிடுவாள் என்று எண்ணினாள். ஆனால் என்ன பெருந்தன்மை, தேன் இளைய பிராட்டியின் சொல்லை விட இனிமையாக இருக்குமா? தாயின் அன்பு இளைய பிராட்டியின் பரிவை விட அதிகமாக இருக்குமா? தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று இளைய பிராட்டி கூறி அன்பின் சிகரத்திற்கே சென்று அமர்த்தி விட்டார்களே. அப்படிப்பட்ட அன்பிதயம் நிறைந்த இளைய பிராட்டியின் எண்ணத்துக்கு நேர் எதிராக நாம் செயல்படுத்த முயலலாமா? அருண்மொழியிடம் இளைய பிராட்டி பேசிக் கொண்டிருந்தது இன்னும் காதுகளில் ஒலிக்கிறது. தம்பி, நீ என்னதான் உறுதி யாருக்குத்தான் கொடு? இந்த நாட்டின் அரசியாக யார் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் இந்த நாட்டை பிறகு ஆளும் உரிமை வானதியின் வயிற்றில் பிறக்கும் பாலகனுக்குத்தான் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாத மாற்றம் எவரையும் எதிர்த்து நான் போராடுவேன் என்று கூறிய வார்த்தை தான் அது. இப்போது இன்சொல் பேசி ஆறுதல் கூறி அரவணைக்கும் இளைய பிராட்டி. சற்று முன்னர் தான் இப்படி பேசினார். இளைய பிராட்டி நினைத்தால் எதையும் சாதித்து விடுவார். தன் மீது அன்பு கொண்டிருந்தாலும் வானதி மீது இளைய பிராட்டிக்கு இருக்கும் ஆசையை யாராலும் மாற்றிவிட முடியாது. இந்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? பஞ்சவன் மாதேவிக்கு ஏதும் புரியவில்லை. சிறிது நேரம் மௌனத்தை நிலவ விடுவதும் பிறகு இளைய பிராட்டி பேசுவதை கேட்பதுமாக அவள் நின்றிருந்தாள். மாதேவி, உன் இதயத்தில் இருப்பது எனக்கு தெரியும் என்று கூறி இளைய பிராட்டி சிந்தனையில் சுழன்ற பஞ்சவன் மாதேவியை திடுக்கிட வைத்தாள். இளைய பிராட்டி கூறினாள், மாதேவி, நேரமாகிக் கொண்டே போகிறது. என்றாலும் உன்னிடம் பேசுவதற்கு இதைவிட தனிமையான இடம் கிடைக்கும் என்று தோன்றவில்லை. உன்னோடு நெருங்கி பேசிய இந்த ஒரு கணத்திலேயே உன் குணத்தையும் உன் அந்தரங்கத்தையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்றாள். ஆ, என்ன அந்தரங்கத்தை புரிந்து கொண்டு விட்டாரா? அருண்மொழிவர்மரை மணந்து அவரோடு அரியணையில் அமர வேண்டும் என்று எனது நேற்றைய அந்தரங்கத்தையா? அக்கா, சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். என்னை பற்றிய உருவத்தை உடனேயே முடிவு செய்து விடாதீர்கள் என்று கூற துடித்தாள் அவள். ஆனால் இளைய பிராட்டி தொடர்ந்து பேசினாள். என் தம்பி, இப்போது போனானே, அவன் தோற்றம் கண்டு மயங்காதவர்களே இந்த உலகில் இருக்க முடியாது. நானே வர்ணித்தால் கண்ணீர் பட்டுவிடலாம். மன்மதன் போன்ற அழகும் பார்த்திபன் போன்ற வீரமும் கொண்ட அவனுக்கு இப்போது பெரும் அதிர்ஷ்டம் பிறந்திருக்கிறது. அவனுக்கு சேர வேண்டியதை ஆண்டவன் அவனுக்கு அளிக்க முன்வந்து விட்டார். எதை சொல்கின்றேன் என்று உனக்கு தெரியும். உன் தந்தையும், உன் தந்தையின் தந்தையும், உன் சிறிய தந்தையும், மற்ற சிற்றரசர்களும் கட்டி காத்து வளர்த்த சோழ நாட்டின் மாமன்னராக என் இளவலாகப் போகின்றான். அவனை இள வயதிலேயே மணந்து விட்டாள் வானதி. அப்போது அரண்மொழிக்கு இளவரசர் என்ற அந்தஸ்து கூட இல்லை. கொடும்பாளூர் பெண் வானதி என்னிடமே வளர்ந்தாள். அரண்மொழியின் கைத்தளம் பற்றுவதற்காகவே அவளை வளர்த்தேன். மாதேவி, திடீரென்று இவற்றையெல்லாம் ஏன் கூறுகின்றேன் என்று நீ நினைக்கலாம். உன்னிடம் இவற்றை சொல்ல வேண்டும் என்று எனது உள் உணர்வு திடீரென்று உணர்த்தியது. நாளைக்கு நான் தஞ்சையில் இருப்பேன் என்று கூற முடியாது. இப்படி அந்தரங்கமாக உரையாட சூழ்நிலை அமையும் என்றும் கூற முடியாது. வானதி குழந்தை உள்ளத்தினள். அருண்மொழிக்கு வானதியின் மீது உயிர் என்றே கூறிவிடலாம். காதல் மலர்ந்த பிறகு மனமாகி இன்புற்றிருப்பது ஒரு வகை, மணந்த பின் காதல் உதயமாகி இணைப்பிரியாது இருப்பது ஒரு வகை, மனந்தும் காதல் இல்லாமல் வாழ்க்கை கடமையை தவறாது நிறைவேற்றுவது மற்றொரு வகை. வானதியின் கைத்தளம் பற்றும் போது அருண்மொழிக்கு காதல் என்பது தெரியாது. ஆனால் பிறகு காதல் சந்திரன் உதயமானான். பிரிவு என்னும் மேகம் அதை மறைத்தது. அம்மேகம் விலகிய போது சந்திரனின் ஒளி பன்மடங்கு அதிகமாயிற்று. அருண்மொழியின் வடிவு மன்மதனையும் தோற்கடிக்கும் தன்மையது என்று கூறினேனே. அவன் மேல் மனத்தை பறி கொடுத்த மற்றொரு பெண்ணும் உண்டு. தனியே கடல் கடந்து அவள் வந்ததற்கே அதுதானே காரணம். அவளை உனக்கு தெரியும் மாதேவி, சிறு விபத்து செய்த பயங்கர செயல் என்ன தெரியுமா? இன்பவள்ளியை யாரோ கவர்ந்து சென்று விட்டார்கள். அந்த பயங்கர விபத்தின் என்று நீ தப்பினாய். உன் உள்ளம் ஐயோ என்று அலறுகின்றதோ, உன் மனம் வேதனை படுகிறதன்றோ? உடனே அவளை கண்டுபிடிக்க தக்கவர்களை அனுப்பிவிட்டேன். உன்னை சோழ நாட்டின் அரசியாக்க வேண்டும் என்பது பழுவட்டரையர் ஆசை. என் இளவலின் காந்த வடிவு உன்னை மயக்கியிருக்கலாம். அதையும் விட இந்த பொன்னி திருநாட்டு அரியணையில் அமர வேண்டும் எனும் ஆசை உன்னை கவர்ந்திருக்கலாம். இந்த முக்கூட்டு நிலையில் என்ன முடிவு ஏற்பட போகிறதோ என்ற கவலை என் உள்ளத்தை நிறைந்திருக்கிறது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்னை சம்பந்தப்படுத்திய அனைவரும் பேசுகின்றனர். என் தம்பி நான் இட்ட கோட்டை தாண்டுவதில்லை என்று கூறுகின்றார்கள். மாதேவி, உனக்கு விவரம் தெரியாத வயதில்லை. உன் சிறிய தந்தையிடம் உறுதி கொடுத்தானே அருண்மொழி, என் விருப்பம் கேட்டுத்தான் செய்தான் என்று எண்ணுகின்றாயா?
பஞ்சவன் மாதேவி உதட்டை கடித்துக் கொண்டாள். அவள் பேச வந்ததும் அதை பற்றித்தானே. இளைய பிராட்டியை முந்திக் கொண்டு தன் விருப்பத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாளே, இப்போது இளைய பிராட்டி சொல்லுவது அவள் மீது பழி சுமத்துவது போலன்றோ இருக்கிறது. இளவரசரின் மோகன வடிவம் தன்னை மயக்கிவிட்டது என்பது உண்மைதான். அதனால் அரச பீடத்துக்கு உயர முடியும் என்று எண்ணவில்லை. நெஞ்ச குளம் காதல் எனும் சஞ்சலத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்பவள்ளி வந்தன்றோ கண் திறந்தாள். அவள் இளவரசர் என்று அறியாமலே மனத்தை பறிகொடுத்திருக்கும் போது நாமம் உறுதியோடு இளவரசரின் மோகன வடிவை இதயத்தில் சிக்கன பதித்தால் என்ன? அந்த எண்ணத்தில் தானே தந்தையிடமும் நம் விருப்பத்தை தெரிவித்தோம். தந்தை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று பிணைத்தார். தன்னை சோழ நாட்டின் அரசியாக்க வேண்டும் என்ற மகத்தான ஆசையால் அவர் உறுதி பெற்றார். அது என்னுடைய பிடிவாதத்தால் எழுந்ததாகும். இளைய பிராட்டியிடம் இதை சொல்லிவிட வேண்டாமா? இப்போது குந்தவை, மாதேவி, பெரும் பெரும் விஷயங்களை சொல்லுவதால் உன் இதயம் வேதனைப்படலாம். எனக்கு சோழ நாட்டின் நலன் முதன்மையானது. அதற்காக என் சுகத்தை கூட தியாகம் செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தமாயிருப்பேன். ஆனால் இந்த நாட்டின் அரியணையை அடைய அருண்மொழிவர்மனுக்கு எந்தவித தடையும் வந்துவிடக்கூடாது. நாளும் கோளும் சரியான முறையில் அமைந்து என் இளவல் பட்டமேற சரியான சூழ்நிலை உருவாக இருக்கும் போது மனித முயற்சியும் ஆசாபாசமும் உறுதியும் அந்த பெரும் பணியை தடைப்படுத்திவிடக்கூடாது. மாதேவி, புரிகின்றதா? இதுவரையில் மௌனமாயிருந்த மாதேவியின் அமைதி குலைந்தது.
ஒரு நாளும் உங்கள் இளவல் அரசராவது தடைபட்டு விடாதா அக்கா?
விம்மினாள் மாதேவி. இப்போது குந்தவை, ஆனால் இன்றைய நிலையில் அருண்மொழி பட்டத்துரிமையை மறுத்துவிட்டு ஒதுங்கிவிட்டால் ஏதும் செய்ய முடியாது போய்விடுமே மாதேவி. அப்படி நேர்ந்துவிட்டால் சோதிடம் பொய்யாகிவிடும், நிமித்திகன் சொல் பொய்த்துவிடும், என் இதயமும் உடைந்துவிடும்.
அக்கா, அக்கா, தாங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? ராஜதந்திரம் பயின்றவளல்ல நான். சாகசம் இன்னும் இதயத்தில் குடிபுகவில்லை. குழந்தை உள்ளத்த ஆசபாசங்கள் மட்டுமே என் இதயத்தில் ததுமி நிற்கிறது. என்ன கோட்டைகள் பல பல எழுகின்றன. அந்த கோட்டையிலே நான் ஆசை கொடியை ஏற்ற முயல்கின்றேன். அந்த கொடியேற்றத்தால் மற்றவருக்கு தீங்கு என்றால் நான் அந்த முயற்சியில் முனையாமலேயே இருந்து விடுகின்றேன். சோழவள நாட்டு நன்மைக்காக தங்கள் தியாக உணர்ச்சி எனக்கு தெரிந்திருக்கிறது. தங்களை விட நான் எவ்வளவோ சிறியவள். காதல், மன வாழ்க்கை, பட்டம் என்றெல்லாம் ஆசை கொடி பறக்கவிடும் போது தங்கள் இதயத்தை இரும்பாக்கி கடமையை முன்னிறுத்தி வாடுகின்றீர்கள். நான் பேதை. தாங்கள் சற்று முன்னர் கூறியது போல் நான் தங்களுடனேயே இருக்க வேண்டியவள். என்னால் இளவரசரின் மனத்தில் வேதனை ஏற்படுமானால் நான் மாற்றிக்கொள்ள சித்தமாய் இருக்கின்றேன்.
இப்போது குந்தவை,
இங்கே மூன்று உறுதிமொழிகள் குறுக்கிடுகின்றன மாதேவி. சோழ நாட்டு அரியணையில் நான் அமரமாட்டேன் என்று வானதி உறுதி கூறியிருக்கின்றாள். ஆனால் அருண்மொழிக்கோ வானதியின் மீது உயிர்.
சிறிய பழுவேட்டரையரோ உனக்கு சோழ அரியணை உரிமை கிடைக்க வேண்டும் என்று உறுதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் என் உணர்ச்சிகள் என்னாவது? தனக்கு இந்த அரியணை உரிமையே வேண்டாம் என்று என் தம்பி கூறிவிட்டான்.
அப்படியே முடிவெடுத்து சபதம் செய்து விடுவான்.
அந்த நிலை ஏற்பட விடலாமா? அது கோழைத்தனமன்றோ? பழுவேட்டரையரிடம் வாக்கு தருவது ஒன்று, அதை நிறைவேற்ற மனத்தெம்பில்லாமல் சோழ நாட்டு அரச பதவியே வேண்டாம் என்பதா? என் இளவல் இப்படியெல்லாம் மாறிவிடுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அக்கா, அக்கா வரை ஒன்றும் சொல்லாதீர்கள். சோழ நாட்டிற்கு தெய்வம் போன்றவர். இப்போது அவருக்கு ஏதாவது அவப்பெயர் வருகிறது என்றால் அது என்னால் ஏற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். என் சிறிய தந்தைக்கு அந்த கருத்தை உருவாக்கியவளே நான் தான். கண்டரன் மதுரனை மணந்து கொள்ளுமாறுதான் அவர் என்னிடம் முதலில் கூறினார்.
அப்படியே நான் சம்மதித்திருக்கலாம். அப்போது என் சிறிய தந்தை அவரிடம் எந்த வாக்குறுதியையும் வாங்க முடியாது. சோழ நாட்டின் அரசுரிமையை அவரே மறுத்து விடுவார். என்னால் வந்த தொல்லை அக்கா இது. என்னால் வந்த தொல்லை. இளவரசரின் இனிய உருவம் என் இதயத்தில் புகுந்துவிட்டது. இன்பவள்ளி கூறியவை வேறு என் ஆர்வத்தை அதிகமாக்கின. சாதாரண பெண்ணுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது என்ற பொறாமை என் மனத்தில் எழுந்தது. இளவரசர் மீதுள்ள என் விருப்பத்தை என் சிறிய தந்தையிடம் தெரிவித்தேன். அவருக்கு அரசுரிமையின் மீது லட்சியம், எனக்கு அழகு வடிவத்தின் மீது விருப்பம். இரண்டும் ஒன்று சேர்ந்தன. அதனால் தங்களுக்கு மனவேதனை. தங்கள் விருப்பம் போல் வானதி தேவியை அரியணையில் அமர்த்த நான் குறுக்கிட மாட்டேன் அக்கா. நான் அனாதை. ராஜ்ய காரியங்களுக்காக நடக்கும் எந்த போட்டியிலும் கலந்து கொண்டு புத்தி சாதுரியமான காரியம் எதுவும் செய்யத்தக்க திறமை எனக்கு வந்துவிடவில்லை அக்கா. யார் மனத்திலும் வேதனை ஏற்படாமல் இந்த சோழ நாட்டிற்கு எந்தவித தீங்கும் நேராமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் அக்கா. என்னை சரியான பாதையில் அழைத்து செல்லுங்கள் அக்கா. பஞ்சவன் மாதேவி விம்மினாள். இளைய பிராட்டி திடுக்கிடவில்லை. பஞ்சவன் மாதேவியை அணைத்துக் கொண்டு கண்ணீரை துடைத்து,
மாதேவி, நீ ஏன் வேதனைப்பட்டு கண்ணீர் விடுக்கின்றாய்? நீ சோழ நாட்டு அரசியாக கூடாதா? உனக்கு தகுதி இல்லையா? என் இளவல் வாக்கு கொடுத்தபடியே நடக்கட்டும். அவன் பொறுப்பு மகத்தானது. இந்த நாட்டின் அரசனாக அவன் ஆக வேண்டும் என்ற என் உள்ள கிடக்கையை தவிர வேறெந்த விதமான மாற்று எண்ணமும் நான் எண்ணவில்லை. மாதேவி, கவலையின்றி நீ போ. தந்தையின் அருகிருந்து அவரை கவனி.
இளைய பிராட்டி அங்கிருந்து மெல்ல நடக்க தொடங்கினாள். பஞ்சவன் மாதேவி தன் மாளிகைக்கு செல்லும் பக்கமாக திரும்பாமல் இளைய பிராட்டியை தொடர்ந்து,
அக்கா, என்னால் தங்களுக்கு மிக மனவேதனை. நான் ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். யாருக்கும் எந்தவித தொல்லையும் நேராதிருக்க உறுதி பூண சித்தமாயிருக்கின்றேன் என்றாள்.
இளைய பிராட்டி திரும்பி பார்த்து கலகலவென நகைத்து,
என்னை நடுவே வைத்து எல்லோரும் உறுதி பூண்டு சபதம் செய்யுங்கள். கடைசியாக நானும் சபதம் செய்துவிட்டு போய்விடுகின்றேன் சோழ நாட்டையே விட்டு
என்றாள் இளைய பிராட்டி. நகைமுகத்தோடு கூடிய பேச்சுத்தான் என்றாலும் அதிலே உறுதியும் கடுமையும் கலந்திருப்பது தெரிந்தது. பிறகு தொடர்ந்து,
வானதி தேவி முன்பே ஒரு சபதம் செய்துவிட்டாள்.
என் இளவல் பழுவேட்டரையரிடம் உறுதி கொடுத்திருக்கின்றான். நீ இப்போது ஏதோ சொல்ல விரும்புகின்றாய் மாதேவி? சொல்லு. சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிவிடு. ஆனால் உன் தந்தையிடம் கூறிவிட்டு பிறகு எனக்கு சொல். உன் மனத்தை நான் மாற்றிவிட்டேன் என்ற பழி பின்பு வந்து சேரும். நேரம் கடந்து கொண்டே வருகிறது. அதோ பணிப்பெண்கள் வருகின்றார்கள். ஒருவேளை உன்னை தேடியிருக்கலாம். நான் நாளை உன்னை சந்திக்கின்றேன் என்று கூறிவிட்டு இளைய பிராட்டி திரும்பி கூட பார்க்காமல் சென்றாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.